நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியில நீங்கள் இருக்கிறதற்காய் நன்றி. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நஷரேனா இயேசுவின் நாமத்து பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், எசேக்கியேல் 47வது அதிகாரம். எசேக்கியேல் 47வது அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து வாசிங்கள். எசேக்கியேல் 47வது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து.
பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கீழே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசலுக்கு வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திற்கு எதிரான புற வாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்தில் இருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாலமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது.
தேவனோட சமூகத்துக்கு கொண்டு போய் ஒரு காரியத்தை காண்பித்தார். என்ன தெரியுமா? பலிபிடத்தில இருந்து ஒரு நீர், பலிபிடத்தில இருந்து ஒரு ஆறு, ஒரு தண்ணீர் ஓடுகிறதை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்து சில காரியங்களை வழங்கப்படுத்தினார். எசேக்கியா அவன் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவன் அந்த ஆற்றை கடக்கிறான். அந்த ஆற்றை கடக்கிறான். கடக்கிற பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவர் அளந்தார் ஒரு அளப்பு. என்ன தெரியுமா? 1000 அடி அளந்து சொன்னார். இப்பொழுது நீ கட. 1000 அடி அவன் கடக்கிற பொழுது, மூன்றாவது வசனத்தை வாசிங்கள், அந்த புருஷன்
தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது.
தண்ணீர் 1000 அடி அளந்த பொழுது எவ்வளவுக்கு இருக்கிறது? அது கணுக்கால் அளவு இருந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில இருந்து ஓடுகிற தண்ணீர், தேவனுடைய பலிபிடத்தில இருந்து ஓடிக்கொண்டு இருக்கிற தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவுக்கு இருக்கிறது தெரியுமா? கணுக்கால் அளவு. கணுக்கால் அளவு தண்ணீர்ல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லி, தேவ சமூகத்துக்கு வருகிற நாம் தேவ ஆவியுடைய நிறைத்தினாலே எவ்வளவுக்கு நிறைந்திருக்கிறோம்? தேவனுடைய ஆவியினாலே நிறைந்திருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிற பொழுது, பேசுகிற பொழுது, நடத்தைகள் எல்லாவற்றிலையும் கண்டுகொள்ள முடியுமே. தேவ ஆவினால் நிறைக்கப்பட்டவர்கள் போல நாம் இருந்தாலும், வேதத்திலே 4 விதமான நிறைப்புதலை இருக்கிறது. ஒன்று, அது கணுக்கால் அளவு நிறைந்திருக்கிறது. அவ்வளவுதான். நடைத்தூரம் இல்லையா? நடைத்தூரம் தேவனோடு உறவாட்டம், தேவனோடு உறவாட்டம், பேச்சுதல், வளத்தல் எல்லாம் எவ்வளவு தூரத்துக்குள்ள இருக்கிறது? கணுக்கால் அளவு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆலயத்துக்கு வருகிறோம், தேவ ஆவியானோட உறவு எப்படி இருக்கிறது? பரிசுத்தாவியானோட உறவு எப்படி இருக்கிறது? அது இல்லாவிட்டால் உன் வாழ்க்கை இருட்டிலே அழிந்து விடும் தெரியுமா? தேவ ஆவியானுடைய நிறைத்தல் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இருட்டிலே அழிந்து விடும் தெரியுமா? நாம் அநேகர் பெய்யற மலையிலே நனைந்து வாழுகிறோம். பெய்யற மலையில நனைந்து 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 ஆராதனையில பிரசன்னம் இறங்கிறதை பார்த்து அநேகர் வாழ்ந்து வருகிறோம் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும், அதை உணர்ந்து கொள்ள முடியும், மற்றவர்கள் வாழ்வதை கவனிக்க முடியும், அதை பார்த்து 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 அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கணுக்கால் அளவு, அவ்வளவுதான். அதுக்கு எங்கால போக முடியல. எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையும் வருகிறோம், அங்கால போக முடியல. என்ன மனதிலே கவலை, கண்ணீர், துக்கம், துயரம், வேதனை, சமாதானம் இல்ல, சண்டை, குறைச்சல்கள். கணுக்கால் அளவுங்க. எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷமாய் தேவனை தேடுகிறோம். முதலாவது அழைப்பு, முதலாவது அளந்தார் 1000 அடி. அடுத்தடி வாசிங்கள்.
ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார், அங்கே தண்ணீர் முழங்கால் அளவு ஆயிருந்தது. இன்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார், அங்கே தண்ணீர் இடுப்பளவு ஆயிருந்தது.
இப்ப 2000 அடி. அடுத்தது முதலாவது 1000, அடுத்த 1000 இரண்டாவது அடி. அது எங்க வரையும் வந்திருக்கிறது? முழங்கால் அளவு நிக்குது. தேவனுடைய அபிஷேக வல்லமை, தேவனுடைய தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவுக்கு இருக்கிறது? முழங்கால் அளவு. கடைசியாக தேவ ஆவியானவர் உன்னை அபிஷேகித்தார் என்ற அந்த அனுபவம் எப்ப இருக்குது? எப்ப கண்டுகொண்டீங்க? எப்ப பார்த்தீங்க? எப்ப உணர்ந்து கொண்டீங்க? தேவ ஆவியாலே நிரப்பப்படுகிற அனுபவம் ஆலயத்தில் மாத்திரம் தான் என்றது இல்லை, தனிப்பட்ட ரீதியிலையும் நமக்கு அது இருக்கிறது. அது எப்ப எந்த நேரத்தில் நாம் கண்டுகொண்டோம்? கடைசி தடவை ஆவியிலே அபிஷேகம் பெற்றவர்கள் மாதிரி நாம் பேசுகிறோம், ஆவியிலே அனல் உள்ளவர்கள் மாதிரி நாம் துள்ளுகிறோம். ஆனால் தேவன் தனிப்பட்ட விதத்தில் இதை கடைசியாக நிறைத்த நேரம் எது? அப்படி போன்றவர்கள் தான் இன்றைக்கும் அபிஷேக கூட்டங்களை தேடி ஓடுகிறார்கள். ஏன்? தனிப்பட்ட விதத்தில் தேவன் உன்னையும் என்னையும் நிறைப்பதில்லை. பெய்கிற மலையிலே நனைவதற்கு துடியாதிருங்கள், துடியாதிருங்கள். முதலாவது அழைப்பு என்ன? 1000. இரண்டாவது அழைப்பு என்ன? 2000. அது முழங்காலோடு நிற்கிறது, முழங்காலோடு நிற்கிறது. அது காணாது, அது காணாது. அடுத்த அளப்பு அதை பின்பகுதியை வாசிங்க.
பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார், அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது.
3000 அடி அளந்ததின் பின்பதாக, 3000 அடி அளந்ததின் பின்பதாக என்ன நடக்கிறது? அது இடுப்போட வந்து நின்றுது பாருங்க, இடுப்போட வந்து இருக்கிறது பாருங்க. முதலாவது கணுக்கால், இரண்டாவது முழங்கால், மூன்றாவது இடுப்பு வரைக்கும் வந்திருக்கிறது. என்ன? அவன் கடந்து போக வேண்டிய ஆறு, அவருடைய ஆழ்ப்பம், அவருடைய தாழ்ப்பம். நாம் இன்றைக்கு எந்த 1000 நாம் நிற்கிறோம்? நாம் எந்த 1000 நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் தேவாவியானவர் உனக்குள்ள இருக்கிறார், தேவனுடைய சபையில தேவாவியானவர் எழுந்திருக்கிறார் சொல்லுங்க. எந்த அளவில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம்? உன்னுடைய பேச்சில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய நடத்தைகளை நீ தேவனுடைய ஆவினாலே எவ்வளவுக்கு நிறைந்திருக்கிறாய் என்று சொல்லி ஆவிக்குரியவன் கணக்கு போட முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ ஆவினால் நிறைந்திருக்கிற மனுஷன் எப்பொழுதும் கீழ்ப்படிவான், எப்பொழுதும் நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல். சொல்லுகிறதை அப்படியே செய்து முடிப்பார்கள். இது தேவ ஆவியானவர்களுக்கு, தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிற ஜனங்களுக்கு இருக்கிற முதல் பிழையான ஒரு கனி. எதுவரைக்கும் தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிறோம்? எதுவரைக்கும்? எத்தனை பேர் முழங்கால கணுக்காலேயே இருந்து கொள்றீங்க? சில பேருக்கு தேவ ஆவியானுடைய அனுபவமே கிடையாது. தேவ ஆவியானவர் என்னதை சிலர் நீங்கள் அசட்டை பண்ணுகிறது போல எனக்கு தோன்றுகிறது. அப்படி இருக்குமே ஆனால் சீக்கிரத்திலே தேவனண்டை சாய்ந்து கொள். இல்லையோ வேதம் சொல்லுகிறது, தேவ ஆவிக்கு விரோதமாக செய்யப்படுகிற எதுவும் மன்னிக்கவே மன்னிக்கப்படாது. இது விளையாட்டான காரியமும் கிடையாது. ஆண்டவர் அல ஒரு தரம் அளந்தார், இரண்டாம் தரம் அளந்தார், மூன்றாம் தரம் அளந்தார், அளந்து விட்டு சொன்னார் நடையா, நட. ஆண்டவரே முழங்கால் வரைக்கும் இருக்குது, இடுப்பு வரைக்கும் வந்துட்டது. ஆண்டவரே இடுப்பு வரைக்கும் வந்துட்டது. தேவ ஆவியானவர்களே இப்படித்தான் இருக்கிறோம் பாருங்க. நனைந்து பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலே தான் நம் வாழ்க்கையிலே சமாதானம் இருப்பது இல்லை. சமாதானத்தின் ஆவியானவர் நமக்குள்ள இல்லாதபடினால் அப்பப்போ கண்ணீர், அப்பப்போ துக்கம், அப்பப்போ துயரம், வேதனை, துக்கம் வெளியிலே காண்பிக்கவே முடியாத காரியங்கள். ஆவிக்குரிய மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள், இத்தனை வருஷமாய் நாம் வாழுகிறோம், துக்கத்தை காண்பிப்பது நமக்கு வெக்கமாய் இருக்கிறது. ஏன்? நாம் நிறைந்திருக்கிற அளவு நமக்குத்தானே தெரியும். நாம் தேவ ஆவியினாலே, தேவனுடைய பிரசன்னத்தினாலே, தேவனுடைய மகிமையினாலே, தேவனுடைய பணியினாலே எவ்வளவுக்கு நாம் நிறைந்திருக்கிறோம், தேவனுடைய மேகத்தினாலே, தேவனுடைய அக்கினியினாலே எவ்வளவுக்கு நிறைந்திருக்கிறோம் என்பது நமக்குத்தான் தெரியும். எனக்குத்தான் தெரியும், உனக்குத்தான் தெரியும் எந்த அளவுக்கு நிறைந்திருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் நீங்கள் பேசுகிற அளவுக்கும் நீங்கள் கதைக்கிற அளவுக்கும் தேவ அபிஷேகத்தினாலே நிறைந்திருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு கனம் உண்டாவதாக. தேவ ஆவியினாலே நிறைங்கயா, அது கணுக்கால் அளவு அல்ல. ஆண்டவரே கணுக்கால் அளவு வந்துட்டது இல்ல, அடுத்த அளவு அல்ல. ஆண்டவரே முழங்கால் அளவு வேணும், அடுத்தது என்ன? இடுப்பு அளவு வந்திருக்குது. ஆண்டவரே வாசிங்க தொடர்ந்து.
பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது, தண்ணீர் நீச்சாலமும் கடக்க முடியாத நதியும் ஆயிருந்தது.
நாலாயிரம் அடி, ஆயிரம், ரெண்டாயிரம், மூவாயிரம், நாலாயிரம் அடி அளந்ததும் பின்பதாக என்ன நடந்தது? என்ன நடந்தது? மூழ்கத்தக்கனவையாக, கடக்க முடியாத அளவுக்கு மூழ்கத்தக்கனவையாக, நீச்சல் அடிக்க தக்கனவையாக அந்த தண்ணீர் நிறைத்ததை, மூழ்கியதை நாம் அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இல்லையா. இன்னைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கண்டுட்டா அது காணும் ஆண்டவர, கொஞ்சம் பிரசன்னத்தை உணர்ந்துட்டா அது காணும் ஆண்டவர, அவ்வளவு காணும் ஐயா. கொஞ்சம் சமாதானம் கண்டு அது காணும் ஆண்டவர், கொஞ்சம் சந்தோஷம், சந்தோஷத்தை ருசிக்காதவர்களுக்கு கொஞ்சம் போட்டு விட்டு அது பெருசாகத்தான் இருக்கு. சமாதானத்தை காணாத ஜனங்கள் சமாதானத்தை கண்டுவிட்டால் சமாதானம் என்பது என்ன? யுத்தமில்லாத பூமியிலே வாழ்ந்து விட்டால் சமாதானம் என்று அர்த்தமா? சமாதானம் கொஞ்சத்தை கண்டுவிட்டால் அது போதும் ஆண்டவர், அது போதும் ஆண்டவர். தேவ ஆவியினாலே மூழ்கிற அனுபவத்துக்குள்ளே வாங்க, தேவ அபிஷேகத்தினாலே தேவனோடு உறவாடுகிற பொழுது தேவனுக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே மூழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் ஆராதிக்கிற பொழுது, அவனை கவனிக்கிற பொழுது, அவனை பார்க்கிற பொழுது தெரியும் இந்த மனுஷன் எவ்வளவுக்கு தேவனோடு தேவ பிரசன்னத்திலே உறவாடி கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி. அங்கேயும் இங்கேயும் பார்த்து உளறி கொண்டிருந்தா உனக்கும் தேவ பிரசன்னத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நீ தேவ பிரசன்னத்தை அசட்டை பண்ணுகிறாய் என்று அர்த்தமாகும். நீ தேவனை புறக்கணிக்கிறாய் என்று அர்த்தமாகும். சீனாய் மலையிலே ஒருத்தனும் ஏறக்கூடாது சொல்லி ஆண்டவர் சொன்னார். தேவன் வருகிற பொழுது பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கு சபையின் மத்தியிலே நீ நடந்து கொள்ளுகிற விதம் நிர்விசாரமாக இருக்கிறது. ஆண்டவரே என்னை நிறையும் அப்பா. தேவனுடைய மனுஷன், தேவாவினாலே நிறைந்திருக்கிற மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் எப்படி நடந்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சபையிலே இறங்கி வருகிறதை முடிந்த அளவுக்கு நானும் என் ஆண்டவரே வாரும் என்று சொல்லி அவரை வரவேற்பதற்கு ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். இறங்கும் ஆண்டவரே, என் சபையை நிறையும் ஆண்டவர, என் ஜனங்களை நிறைத்தரணும் ஆண்டவர, ஆண்டவரே துக்கத்தோடு வந்தவர்களை காப்பாற்றும் ஆண்டவர. அதை விட்டுவிட்டு, அதை விட்டுவிட்டு தேவ பிரசன்னம் கொலைக்கக்கூடிய அளவுக்கு நீ நடந்து கொண்டாய் இருந்தால் தேவ ஆவியானவருக்கு விரோதமாக நீ செய்கிற எந்த காரியமும் மன்னிக்கப்படாது என்பது வேதத்தின் சத்தியமாகும். நீ எவ்வளவு நிறைந்திருக்கிறாய்? நிறைந்திருக்கிற அளவின் படி நீ நடந்து கொள்ள வேண்டுமே. உலகத்தில் இருக்கிறது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைத்திருக்கிறது, நம்முடைய சிந்தனையை நிறைத்திருக்கிறது. ஆனால் தேவ ஆவியுடைய அபிஷேகம் வல்லமை எவ்வளவுக்கு நம்மை நிறைத்திருக்கிறது என்பது இன்றைக்கு நீ தேவனுக்கு முன்பாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாகும். ஆண்டவரே, 1000 அடி நிறைஞ்சிட்டே ஆண்டவரே, உலக 2000 அடி நிறைஞ்சிட்டே ஆண்டவரே, ஆண்டவரே மூன்றாவது இடுப்பளவு நான் நிறைஞ்சிட்டே ஆண்டவரே, மூன்றாவது நீ மூழ்கி எழும்பணும், நீ மூழ்கி எழும்பணும். என்னத்துல? தேவனுடைய பிரசன்னத்துல மூழ்கி. அது உன் வாழ்க்கையின் சாயலையே மாற்றிவிடும், அது உன் வாழ்க்கையின் குணாதிசயத்தை மாற்றிவிடும், அது உன் வாழ்க்கையின் நேச்சலையே மாற்றிவிடும். ஐயா, தேவாவியானவர், தேவாவியானவர், தேவாவியானவர் பலருக்கு அவரை போல நடக்கிறதுக்கு விருப்பம், பலருக்கு இவரை போல நடக்கிறதுக்கு விருப்பம், பலருக்கு அந்த மாதிரி அவரை போல நடக்கணும்னு சொல்லி விருப்பம். ஐயா நான் சொல்றேன், தேவ ஆவியானவரை போல நடப்பதற்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இதுவரைக்கும் உனக்காய் நடந்தது, உன் ஊருக்காய் நடந்தது, உன் குடும்பத்துக்காய் நடந்தது எல்லாம் காணும் இண்டையில இருந்து. தேவ ஆவியானவரே என்னை மூழ்க பண்ணும், மூழ்க பண்ணும், மூழ்க பண்ணும். ஆண்டவரே, பழைய பாட்டிலே நாம் பார்க்கிறோம், தேவ ஆவியானவர் மேகத்தில் வருவார், வேகமாய் வருவார், பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, ஆலயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் பார்க்க கூடாது, அடிக்க அவ்வளவுக்கு பிரசன்னம். ஏன்? அங்கே இருந்தவர்கள் அப்படி தேவனை தேடினார்கள், தேவனை அப்படி கனம் பண்ணினார்கள், தேவனை அப்படி வர வைத்தார்கள், அப்படி பலி செலுத்தினார்கள். ஆண்டவர் சொன்னார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கில் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும், பரிதாயிருக்கும். நீயும் நானும் இன்றைக்கு நிக்கிற நிலைமையில இப்படி ஒரு காரியத்தை எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் என்னையும் ஆவியாலே மூழ்க பண்ணுங்க ஆண்டவரே, மூழ்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின பொழுது, அவர் தண்ணியிலே மூழ்த்தப்பட்டு அவர் கரையேறின பொழுது என்ன தெரியுமா நடந்துச்சு? தேவாவியான ஒரு புறாவை போல வந்து அவர் மீது இறங்கினார், அவர் மீது இறங்கினார், அவர் மீது இறங்கினார். தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு கட்டளைகளையும் நாம் நிறைவேற்றுகிற பொழுது தேவ ஆவியானவர் பலமாய் நம் மீது இறங்குவார் என்பதில் மாற்றம் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை, தேவ வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணிப்பது. ஆனால் ஆவிக்குரியவர்கள் போல் நாம் நடந்து கொள்ளுகிறோம். தாவீது ராஜா பரிசுத்த பட்டிக்கு முன்பதாக ஆடிக்கொண்டு வருகிற பொழுது என்ன தெரியுமா நடந்தது? அவருடைய மனைவி இருதயத்திலே அதை புறக்கணித்தார். இருதயத்திலே உள்ளான வாழ்க்கை, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பரிசுத்த வார்த்தை தேவனுடைய பலிபீடத்திலிருந்து வருகிற பொழுது இதை குறித்து கவனிப்பது கிடையாது. அப்படி செய்யாது என்றுச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை ஆசீர்வாதங்களை நீயே சுக்குநூறாயாக்கி விட்டாய், உன் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை எத்தனை நீ கெடுத்து விட்டாய். சிலர் நாம் எப்படி தெரியுமா வாழ்றோம், நாங்க என்ன செய்தாலும் சரி தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் எப்படித்தான் நடந்தாலும் எல்லாம் சரியாத்தான் இருக்குது, தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், எப்படித்தான் இருந்தாலும் சரி தேவன் வந்து என்னத்தான் முதல்ல ஆசீர்வதிக்கணும். இப்படித்தான் உலகத்தில் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருடைய நினைப்பும் தேவன் என்னைத்தான் ஆசீர்வதிக்கிறார், என்னைத்தான் ஆசீர்வதிக்கிறார், என்னைத்தான் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிறைங்க, தேவனுடைய அபிஷேக வல்லமையினாலே நிறைங்க, அது நம் வாழ்க்கையை மாத்திரம் நிறைச்சி சென்று வையுங்க. அதனுடைய அனுபவம் வேற. நீ தேவன் அந்த அந்த அபிஷேகத்தில் அந்த தண்ணீரில் மூழ்கி எழும்பு, அந்த தண்ணீர்ல நீ மூழ்கி எழும்பு. அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார்.
நதியோரமாய் நடக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். தேவனோடு நடக்கிற, தேவ ஆவியானவரோடு நடக்கிற அந்த அனுபவம், அவருக்கு பக்கத்தில் நாம் நடந்து தெரியணும். பாருங்க, அநேகருக்கு தேவன் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான், ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம்தான் நீங்க தேவனை தேடுகிறீர்கள். அநேக ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சரி, தேவன் வந்து விடுவார், என்னோடு பேசி விடுவார், எனக்கு தர வேண்டியதை தந்து விடுவார், என் சமாதானத்தை தந்து விடுவார், சந்தோஷத்தை தந்து விடுவார். ஆனால் எசேக்கியா என்ன தெரியுமா சொல்லுகிறார், அவர் என்னை நதியோரமாய் நடத்தி சென்றாராம், நதியோரமாய் நடத்தி சென்றாராம். தேவ ஆவியானவரோடு நாம் எத்தனை பேர் நடந்து திரிகிறோம். பரிசுத்த ஆவியானவரோடு நாம் எத்தனை பேர் நடந்து திரிகிறோம். சரி, பரிசுத்த ஆவியானோடு நாம் எத்தனை பேர் பேசுகிறோம். சரி, எத்தனை தடவை பரிசுத்தாவியானவர் சொன்னார், இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, இது வேண்டாம், இது வேண்டாம், இது நல்லதில்லை, உன் வாழ்க்கைக்கு நல்லதில்லை, உன் குடும்பத்துக்கு நல்லதில்லை, உன் சபைக்கு நல்லதில்லை, நல்லதில்லை, விட்டுடு. எத்தனை தடவை பேசினா, எல்லாம் புறக்கணித்தீர்கள், தள்ளி விட்டீர்கள், வேணாம் என்று சொன்னீர்கள். தேவ ஆவியானவர் இழந்து விடாதீர்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, தேவ ஆவியானவர் போகிறதும் தெரியாது, வருகிறதும் தெரியாது. சில வேளை வருகிறதுக்கு சரியா இருக்கும், ஆனா போகிறதுக்கு தெரியாது. நீங்க எல்லாம் அம்மன் இருக்கிறீங்க, எல்லாம் கம்மன் இருக்கிறீங்க, ஆனா தேவ ஆவியானவர் உங்களை விட்டு போனாரா வந்தாரா, எந்த அனுபவம்? தேவாவியானவர் போகிறதுக்கு அனுபவம் தேவையில்லை, ஆனால் வருகிற பொழுது, தேவாவியானவர் வருகிற பொழுது அதுல இருக்குது பாருங்க ஒரு காரியம், அது விவரிக்க முடியாது, அது சொல்ல முடியாது, அது சொன்னாலும் விளங்க முடியாது. அதான் அந்த அனுபவம் நமக்கு தேவை என்றதில்லை. நீர்கால்களின் ஓரமாய் அவருக்கு பக்கத்தில் நடங்க, தேவ ஆவியானவருக்கு பக்கத்தில் நடங்க, அப்பொழுது வாழ்க்கை எப்படி மாறுகிறது? அடுத்த வசனத்தை வாசிங்க.
நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும், இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும்.
திருப்பி வாசிங்க.
நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது.
இங்க பாருங்க, தேவ ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே அளவில்லாத கனிகள் இருக்கும் என்பது சத்தியமே. தேவ ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே ஆவிக்குரிய கனிகள் இருக்கும் என்பது சத்தியமே. ஆகையினாலே உன் வாழ்விலும் என் வாழ்விலும் இருக்கிற கனிகளை வைத்து தேவாவியானவர் எவ்வளவுக்கு நம்மளோடு இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கலாம் தானே. தேவ ஆவியானவர் எவ்வளவுக்கு நம்ம அந்த பக்கத்திலையும் இந்த பக்கத்திலையும் அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி.
நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது.
வெகு திரளான விருட்சங்கள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு விருட்சங்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறது, எவ்வளவு நற்குணங்கள், எவ்வளவு நல்ல காரியங்கள் எங்கள் வாழ்க்கையை பிடித்திருக்கிறது என்பதை வேளையிலே தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பார். எவ்வளவு சங்கீத மேலாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிங்க.
துன்மார்க்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
நீர்க்கால்களின் ஓரமாக இருக்கிறவர்கள் அவர்கள் கனி கொடுப்பார்கள், அவருடைய இலைகள் உதிருவதில்லை. இதுக்கு பின்னுக்கும் அந்த வசந்த ஏன்னா அந்த இலைகள் உருவது உருதுவல் இல்லைன்னு திருப்ப திருப்பி எழுதியிருக்கிறார் பாரு. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டது, அது தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கும். இந்த சில மரங்கள் முன்னுக்கும் கொடுக்குதில்ல, பின்னுக்கும் கொடுக்குதில்ல, கொடுக்க வேண்டிய காலத்திலையும் கொடுக்குதில்லை. எத்தனை பேருடைய இலைகள் உதிர்ந்து விட்டது, உதிர்ந்து போயிட்டது. ஏனா இலை உதிர்ந்தால் கனி நல்லா இருக்காது, பாருங்க கனி நல்லா இருக்காது. தேவ ஆவியினாலே நிறைந்திருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே நற்காரியங்கள், வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம் என்ற இப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய இருதயத்தை நெருக்கி ஏவும் என்றது சத்தியமாகும். உங்களுக்குள்ள இருக்கிற நற்கனிகளை எழுதுங்க. என்றா எத்தனை எழுதுவீர்கள்? உங்களுக்குள்ள இருக்கிற நற்காரியங்களை எழுதுங்க. எல்லாருக்கும் ஒரு பேப்பர் வந்து உங்கள் நற்காரியங்களை எழுதுங்க. சரி வேணாம், வேதத்திலே தேவ ஆவியானவருடைய அடிப்படையில் நம்மிடத்தில் இருக்க வேண்டியவைகள் என்ன என்று சொன்னா நீங்க எழுதுங்க. ஏன் தேவ ஆவியானவரும் நடக்கிற மனுஷனுக்குள்ளே கனி நிறைந்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது வேதம். அப்படித்தான் சொல்லுகிறது. உனக்குள்ள இருக்கிற கனி என்ன? நல்ல கனிகளா? நல்ல கனிகளா? தேவ ஆவியானவர் நிறைந்திருந்தால் ஆவிக்குரிய கனிகளும் அவனுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம், கட்டாய அவசியமே. அவரோடு நடக்கிற அனுபவத்துக்குள்ள வாங்க, அவரோடு நடங்க. யாரோட நடக்கிறீங்களோ இல்லையோ, தேவனோடு நடங்க, தேவ ஆவியோடு நடங்க, தேவனோடு நடங்க. அதை கற்றுக்கொள்ளுங்க, அதை பழகிக் கொள்ளுங்க. நான் ஒரு தடவை பரிசுத்த ஆவியுடைய குணாதிசயங்களை குறித்து நான் பேசினேன். அவரை மாத்திரம் பிடிச்சிட்டா சறுக்குவதற்கு இடம் இல்ல, அவரை மாத்திரம் பிடிச்சிட்டா நாம தள்ளாடுவதற்கு இடம் இல்ல, அவரை மாத்திரம் பிடிச்சிட்டா தேவனுக்கு நேராக நடந்து கொண்டு போவார்கள் கால்கள் தள்ளாடுவதில்லை. தேவ ஆவியானுடைய அறிவு வளர்ச்சி நமக்குள்ள இல்ல, அது இருந்தா நேர போய்கொண்டிருப்போம் பாருங்க. அப்படித்தான் கால்கள் சறுக்கினாலும் அவர் திட்டப்படுத்துவார், அவர் தைரியப்படுத்துவார், அவர் திருப்பி எடுத்து நிறுத்துவார். அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும், இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியம் ஆகும்.
பாருங்க, இந்த தண்ணீர் எங்கெல்லாம் போய் விழுகுதோ, இந்த தேவ ஆவியானவர் எங்கெல்லாம் போய் இருக்கிறாரோ, இந்த தேவ ஆவியானவர் எவருடைய வாழ்க்கையெல்லாம் வந்து பிடிக்கிறாரோ, இந்த தேவ ஆவியானவர் எவருடைய வாழ்வுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, சந்ததிக்குள்ளே கடந்து செல்லுகிறாரோ, அங்கே உருவாக்கப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆரோக்கியம். இன்றைக்கு உலகம் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் கண்ணீருக்கும் பதில் தேடுகிறது. தேவ ஆவியானவரை மாத்திரம், தேவனை மாத்திரம் கண்டுபிடித்துட்டாங்க வையுங்க, அவங்களோட வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆரோக்கியமாக இருக்கும் ஐயா. ஆரோக்கியம், சுகம், பலன், சந்தோஷம், சமாதானம். கண்ணீரை தேவன் துடைத்து விடுவார். தேவன் கண்ணீரை துடைத்தால் துடைத்ததுதான். மனுஷர்கள் துடைக்க துடைக்க வந்து கொண்டே இருக்கு, ஆனால் தேவன் ஒரு மனுஷனுடைய கண்ணீரை துடைத்தார், அங்கே ஆரோக்கியம், அங்கே மகிழ்ச்சி, அங்கே நிம்மதியான ஒரு நித்திரை தேவன் கொடுப்பார். ஆகவே தேவ ஆவியானவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கே சுகம், அங்க அங்கே சுகம். இன்னைக்கு எத்தனை பேர் கவலையோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க, வெளியில சொல்லவே முடியல. ஏன் இந்த காரியம், ஏன் இந்த வாழ்வு, ஏன் இந்த பிரச்சனை? உளறிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு மருந்து இருக்கிறது, என் ஆண்டவரை பிடித்துக்கொள், என் தேவனை பிடித்துக்கொள், தேவ ஆவியானவரின் வாழ்க்கையில வரவிடு. இத்தனை வருஷம் வாழ்ந்து கண்ணீர்ல வாழ்ந்து என்ன பிரயோசனம்? இன்னைக்கு என் தேவனை உன் உள்ளத்திலே வரவிடு. இத்தனை வருஷ காலமும் வாழ்ந்து என்னத்தை கண்டாய்? சமாதானத்தை வேண்ட முடிஞ்சுதா? சந்தோஷத்தை வேண்ட முடிஞ்சுதா? இன்பத்தை வேண்ட முடிஞ்சுதா? ஆரோக்கியத்தை வேண்ட முடிஞ்சுதா? நல்ல குடும்ப வாழ்க்கை வேண்ட முடிஞ்சுதா? இன்னைக்கு ஒருவர் மாத்திரம் உன் வாழ்க்கையில வந்தார் என்று சொல்லி சொன்னா உன் குடும்பம் ஆரோக்கியமாயிருக்கும், உன்னுடைய குடும்பம் சுகமுள்ளதாயிருக்கும். அதை போல் ஒரு காரியம் எவரிடத்திலையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து வாசிங்க.
சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் பிராணிகள் யாவும் பிழைத்திருக்கும்.
கொஞ்சம் பாருங்க, இந்த நதி போகிற இடமெல்லாம் பிழைப்பு உண்டாகும், வாழ்வு உண்டாகும். மறித்து போன ஆவிக்குரிய வாழ்க்கைகள், மறித்து போன உள்ளான வாழ்க்கைகள், மறித்து போன கிறிஸ்தவருடைய விசுவாசங்கள் எல்லாம் என்ன நடக்கிறது? திரும்ப உருவாக்கப்படும், திரும்ப உருவாக்கப்படும், திரும்ப கொடுக்கப்படும். தந்துவாசிங்க.
இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடங்கும் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டும் பிழைக்கும்.
இந்த நதி வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு பெருத்தல் இருக்குது பாருங்க, அதுல ஒரு எழுப்புதல் இருக்கிறது பாருங்க. அந்த பின்பகுதியில் என்ன சொல்லுது?
இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்.
அது ஆரோக்கியப்பட்டு பிழைக்குமாங்க. ஆனா நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? கணுக்கால் அளவு போதும் ஆண்டவர், முழங்காலோட காணும் ஆண்டவர், ஓ அபிஷேக ஆராதனை இன்றைக்கு நல்லா இருந்தது, அந்த இன்பம் போதும் ஆண்டவர். ஆனால் இசைக்கியா என்ன தெரியுமா சொன்னார்? கணுக்கால் அளவு, அடுத்தது என்ன? முழங்கால், அடுத்தது என்ன? இடுப்பு, அடுத்தது என்ன? நான் மூழ்கி நீச்சல் அடைகிறது நான் கண்டேன். அதிலே ஒரு ஆரோக்கியம், அதிலே ஒரு சுகம். பின்பற்றி திருப்பி வாசிங்க. இந்த நதி
போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டும் பிழைக்கும்.
அது பிழைத்திருக்கும் ஐயா. பிழைக்குது என்று சொல்லி சொன்னால் அது சாகிற தருவாயில இருந்தது என்று சொல்லி அர்த்தம். விளங்குதா? அநேகருடைய குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு, அநேக காரியங்கள் அப்படித்தான் நின்று கொண்டு இருக்கும். ஆனால் அவர் வருகிற பொழுது, அவர் வருகிற பொழுது உன் குடும்ப வாழ்க்கை பிழைக்கும், உன் பிள்ளைகள் வாழ்வார்கள், உன் சந்ததி செழிக்கும். ஆனா தேவ ஆவியோட அனுபவம் என்னங்க? தெரியாது. தேவ தெரியாது. ஆனா ஜெபம் பண்ணுகிற பொழுது நல்லா இருக்குது, இன்பமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஆனா வீட்டை போயிட்டா அந்த சுகமும் தெரியல, அந்த பலமும் தெரியல, அந்த சமாதானமும் தெரியல, அந்த வாழ்வும் தெரியலங்க. தெரியல. ஆராதனையில இன்பமாகத்தான் இருக்கும் என்று எனக்கும் தெரியும். ஆலயத்தில் நாம் எதிர்பார்க்கிற ஒரு சமாதானம் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது எனக்கும் தெரியும். ஒருவர் சொன்னா, அவர் ரட்சிக்கப்படல, நான் சேர்ச்சில் போய் தனியே இருப்பேன், அந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனை, குடும்பத்தில் பெரும் பிரச்சனை, ஆனா நான் ஆலயத்துக்கு போவேன். அவர் கிறிஸ்டியனே கிடையாது. நான் ஆலயத்துக்கு போவேன். ஏ ஐயா, அங்க போய் நான் இருந்தா அது எனக்கு பிடிக்கும், அது நல்லா இருக்கு, என் இருதயத்துக்கு அது நல்லா, இது எனக்கும் தெரியும். ஆனா உன் வாழ்க்கையில நீ தட்டுக்கொண்டு உன் வாழ்நாள் முழுத்திலும் அப்படி வாழணுமே. சில பேருக்கு அவருடைய குடும்பங்கள் துக்கத்தில் இருக்கிறது, அது நார்மல், அதுதான் வாழ்வு. மற்றது அவர்களுக்கு தெரியாது. எது? தேவனுடைய சமாதானம், இன்பம், அந்த 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 இன்பமான வாழ்க்கை தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரே சண்டை, ஒரே சமாதான குறைச்சல், ஒரே கூடாத வார்த்தைகள், பேசக்கூடாத விதங்கள், இதுதான் அவருடைய நார்மல் லைஃப். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவைகள் தகாதவைகள். தேவ ஆவியானவர் வந்துவிட்டா வாழ்வு, சுகம், பலம், சமாதானம், ஆரோக்கியம், கனிகள் உள்ள நிறைந்த வாழ்வு. கனி என்று சொல்லிச்சுன்னா என்ன? கனி என்று சொல்லிச்சுன்னா வேதம், தேவனுடைய வார்த்தை, எதிர்பார்க்கிற நற்காரியங்கள் நம் வாழ்க்கையிலே நிறைந்திருந்தால் அதுவே ஆவிக்குரிய கனிகள், அதுவே ஆவிக்குரிய கனிகள். தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது என்கேதி துவக்கி எனல்காயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விதிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளவுமாய் இருக்கும்.
போறீங்க போறீங்க. தேவ ஆவியானவர் வந்துட்டா மீன் பிடிக்கிறவர்கள் எல்லாம் ரெடியாக இருப்பார்கள். தேவ ஆவியானவர் மாத்திரம் இந்த நதி மாத்திரம் வந்துட்டு வையுங்க, மீன் பிடிக்கிறவர்கள் எல்லாரும் பெரிய வலைகளோடு இருப்பார்கள். ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களை குறித்து நான் பேசுறேன், சுவிசேஷர்களை குறித்து நான் பேசுறேன். அங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? தேவ ஆவியானவர், தேவ அபிஷேகம், தேவன வல்லமை, அதனால ஆத்துமாக்களை தேவன் பிடிக்க செய்வார் என்பது சத்தியம். அதனாலே நாம் பெரிய வலைகளை வைத்துக் கொண்டு நிற்கிறோம். சுவிசேஷம் சொல்லுற ஒரு மனுஷன், தேவ வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு மனுஷன், ஆவியினால் தேவ அபிஷேகத்தினால் எப்பொழுதும் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அநேகருடைய வாய்களை மூட பண்ணும் தக்கதாக வார்த்தைகளை அவன் நாவிலே வைப்பார். எனக்கு பேச தெரியும் என்ற படியினால ஒருவனுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. எனக்கு கதைக்க தெரியும் என்ற படியினால ஒருவனுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் மாத்திரம் அவர் அநேகருடைய வாய்களை மூட வைப்பார் என்பதற்கு வேதத்தில் அநேக ஆதாரங்கள் காட்ட முடியும். 12வது வசனத்தை வாசிங்க.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தலுக்கும் ஆனவைகள்.
திருப்பி வாசிங்க.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும்.
வளரும்
அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை.
கொஞ்சம் பாருங்க. நதியோரமாய் அந்த பக்கமும் இந்த பக்கமும் என்ன கனிகள் வளரும், அந்த இலைகள் உதிர்ந்து போவதில்லை. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த கனிகள் கெட்டு போவதில்லை. அந்த கனிகள் கெட்டு போவதில்லை. ஏன்? அது நதியோரமாய் வளருகிறது, அது தேவனண்டை வளருகிறது. ஆனால் அடிக்கடி எங்களுடைய கனிகள் பழுதாகுது, அடிக்கடி ஆவிக்குரிய கனிகள் பழுதாய் போகிறது. ஏன்? வேதம் சொல்லுகிறது அந்த கனி, அந்த நீரோடையில இருக்கிற கனி அது பழுதாகாது. இன்னைக்கு ஒரு காலத்துல நல்லவன் என்று சொல்லி பேர் கெட்டதெல்லாம் இன்றைக்கு அவனை குறிச்சு கதையாது என்று சொல்லுது. ஒரு காலத்தில் இந்த மனுஷன் போனா உதவி செய்வான்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு இந்த மனுஷனே வேணான்னு சொல்லுது. அந்த நாலு வார்த்தை சொல்லிட்டு அது ஆரோக்கியமா இருக்கும் ஐயா அந்த வாய் திறக்கவே வேணாண்டு சொல்லுது. கனிகள் எல்லாம் பழுதாதது என்ன? நீரோட அண்டையில அந்த வசனத்தை வாசிங்க, முன்பக்கத்தை வாசிங்க.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை.
ஐயா ஐயா, நீ கொடுக்கிற கனிகளை புசிக்க முடியுதா? அதை சொல்லு. உன் வாழ்வில் இருக்கிறவர்கள் அதை புசிக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது அநேகர் நுழலிலே தங்குவதற்கு விரும்புவார்கள். முடியுதா? யோவான் ஸ்தானத்தை குறித்து சொன்னாரா, உன்னுடைய விளக்கில உன்னுடைய எரிவிலே அநேகர் வந்து வெளிச்சத்தில் இருப்பார்கள். முடியுதா? நாலு பேர் உன்னோட விரும்பி உன்னோட பழகிறதுக்கு விரும்புறாங்களா? இல்ல வேணா. அந்த பிரட்ட சொல்லி இருக்க கதைப்பு வேணா, இந்த சிஸ்டர் போய் சொல்லி கதைப்பு வேணா. ஏன் வேணா? ஏன் வேணா? ஒரு காலத்துல இருந்ததே கதையா பேசி அந்த சிஸ்டர் சொல்லி இந்த பிரட்ட சொல்லி ஜாம் பண்ணி இன்னைக்கு வேணா? ஏன்? உன் கனி அவ்வளவுத்துக்கு போயிட்டுது, உன் ஆவிக்குரிய கனிகள் அவ்வளவு நிலைமைக்கு போயிட்டுது. தேவ ஆவியானவரோடு உனக்கு அவ்வளவு தொடர்பு இல்லாமல் போனது காரணம். அநேகருடைய இலைகள் உதிர்ந்து விட்டது, அநேக கனிகள் கலர் மாறிவிட்டது, நிறம் மாறிவிட்டது. பாருங்க, தேவ ஆவியானவரோடு நெருங்கி தேவ ஆவியானவரை சொல்ல, ஆண்டவரே கணிக்கால அளவு எனக்கு வேணா, முழங்கால் அளவு எனக்கு வேணா, இடுப்பு அளவு எனக்கு வேணா, நான் மூழ்கணும், தேவ ஆவியானவர் என் மீது இறங்கணும். அந்த நாள் சமாதானத்தை, அந்த நாள் இன்பத்தை, அந்த நாள் ஆரோக்கியத்தை நான் திரும்பவும் அனுபவிக்கணும். ஆண்டவரே எந்த நிலைமையில இருக்கிறார், நீ எந்த நிலைமையில இருக்கிறாய்? தொடர்ந்து வாசிங்க இந்த வார்த்தையை.
அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால்.
நிறுத்தி. என் வாழ்க்கையில பாய்கிற அந்த தண்ணீர் எங்க இருந்து வருகிறது தெரியுமா? அது பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வருகிறது, அது பலிபிட தண்டையில் இருந்து வருகிறது, அது தேவ சமூகத்தில் இருந்து வருகிறது. ஆகையினாலே தொடர்ந்து வாசி.
தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும்.
மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுக்குதா? கடைசியாக நாம எப்பங்க புதுக்கனி கொடுத்தோம்? தேவனுடைய சமூகத்தில் இருந்து போகிற அந்த நதி நம்முடைய வாழ்க்கையில வந்து விழுகிற பொழுது மாத்திரமே நாம் புதுக்கனிகளை கொடுக்க முடியும். புதுக்கனிகளை கொடுக்க நமக்கு நம்ம பெற்றுக்கொண்ட கனிகளையே பாதுகாக்க முடியலைங்க, அதையே பாதுகாக்க முடியல. தேவ ஆவியானவர், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய ஆரோக்கியத்தையே எங்களால பாதுகாக்க முடியல. பிசாசு தூக்கிட்டு போக பார்த்துட்டு இருக்கிறோம். பிசாசு சமாதானத்தை திருடிட்டு போக நீ ஏன் பார்த்துட்டு இருக்கிற? தேவனிடத்தில் இருந்து ஆரோக்கியம் உனக்கு வேண்டாமா? தேவனிடத்தில் இருந்து ஆண்டவரே நான் மூழ்க விரும்புறேன், அது உனக்கு வேண்டாமா? அந்த அனுபவம் உனக்கு வேண்டாமா? அந்த நிலம் உனக்கு வேண்டாமா? ஐயா, பழைய பாட்டி ஜனங்கள் தேவன் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் ஏறுகிறது கண்டு கழிச்சாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு நதி இருக்கிறது, அந்த நதி உனக்குள்ளே வந்து உன்னை ஆரோக்கியத்தினால, பலத்தினால, சுகத்தினால. வெளிப்படுத்தல் 22:1-2 வாசிங்கள்.
பின்பு பளிங்கு கோப்பான தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதே எனக்கு காண்பித்தான்.
அடுத்தது,
நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள்.
அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவார்களா? உன் நிமித்தம் ஆரோக்கியம் அடைந்தவர்கள் எத்தனை பேர் சொல்லையா? உன் நிமித்தம் காயப்பட்டவர்கள் எத்தனை பேர் அதையும் சொல்லையா? உன் நிமித்தம் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் அதை சொல்லு? வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தை ரெண்டையும் திருப்பி வாசிங்க.
பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும்.
முதல் வசனத்துல பார்த்தோம் பாருங்க, அங்கேயும் மாதந்தோறும் அது புதுக்கனியை கொடுக்குமா? மாதந்தோறும் புதுக்கனியை கொடுக்கும், மாதந்தோறும் புதுக்கனியை கொடுக்கும், மாதந்தோறும் புதுக்கனியை கொடுக்கும். அளவில்லாத கனி, அளவில்லாத கனி என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அந்த கனி பழுதடையாது, அந்த கனி பழுதடையாது. அந்த கனியை மற்றவர்கள் புசிப்பார்கள். உன்னுடைய அன்பை எத்தனை பேர் புசித்திருக்கிறார்கள்? உன் கோபத்தை எத்தனை பேர் புசித்திருக்கிறார்கள்? உங்களுடைய சுகமுள்ள வார்த்தைகளை எத்தனை பேர் புசித்திருக்கிறார்கள்? உங்களுக்கு கோபமுள்ள வார்த்தைகளை எத்தனை பேர் புசித்து கோபமடைந்து கண்ணீர் விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள்? தேவாவியானவரை பெற்றிருக்கிற மனிதர்களுக்கு இவைகள் இருக்க முடியாது. இருக்க முடியாது. தகாதவைகள், அது பரிசுத்த குலைச்சலானவைகள். வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்கள் தேவனோடு பேசுகிறார் சொல்லிச்சுன்னா அவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொய், இப்படிப்பட்ட பொய்கள் எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் விளங்கி சீக்கிரத்தில் விளங்கிக் கொள்ள மாட்டோம். எப்படி இப்படிப்பட்ட பொய்கள்? தேவாவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் கோபம், சண்டை, மூர்க்கம், சமாதானம் இல்ல, கனிகை காய்ப்பதில்லை, காய்த்த கனிகளும் பழுதாகிக் கொண்டிருக்கிறது. அது சிங்காசனத்தில் இருந்து வருகிற வெள்ளை வெண்மையான நதி. எசேக்கியாவில் பார்க்கிறோம், அது பலிபிடத்தண்டையில் இருந்து வருகிற அந்த நதி. அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம். இரண்டாவது வசனத்தை வாசிங்க.
நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியில் இருக்கையில் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள்.
அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுத்ததாம் ஐயா. ஆனால் அவருடைய இலைகள் அது ஆரோக்கியமானது, அது சுகத்தை கொடுத்தது, அது பலத்தை கொடுத்தது, அது தைரியத்தை கொடுத்தது, அது மற்றவர்களை வாழ வைத்தது. ஆனால் நீயும் நானும் தேவ ஆவியானவர்களாலே கொடுக்கிற கனியிலே எத்தனை பேர் வாழுகிறார்கள், எத்தனை பேர் சுகமடைகிறார்கள், எத்தனை பேர் பலமடைகிறார்கள், எத்தனை பேர் தைரியம் கொள்ளுகிறார்கள் சொல்லையா? இவைகள் எல்லாம் தேவ ஆவியானவர்களாலே நிறைந்திருந்தால்தான் சுகம். பாரு, உன் வாழ்க்கையில எந்த துன்பம், எந்த துயரம், எந்த கவலை எது இருந்தாலும் பாரு, நான் சொல்றதை வடிவாக்கு. தேவ ஆவியானவர்களை நீ நிறைந்தாகிண்டு வைய. உன்னிட்ட இருக்கிற எந்த காரியத்துக்கும் இடமில்லாமல் உன் வாழ்க்கை விட்டு விலகு. தேவாவியானவர்களா நீ நிறைந்தாய். எசேக்கியாவுடைய 47:12 கடைசி பக்கத்தை வாசிங்க.
மாதந்தோறும் அவர்களின் கனிகள் புசிப்புக்கும், அவர்களின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் மாணவைகள்.
அவருடைய கனி புசிப்புக்கும் ஆரோக்கியத்துக்குமானவைகள். எங்களுடைய கனிகளை எத்தனை பேர் புசிக்கிறார்கள் சொல்லுங்க. கனியா என்னது? அன்பா என்னது? சமாதானமா என்ன என்ன என்னது? நீடிய பொறுமை, தாழ்மையா என்னது? இவைகள்லாம் நமக்கு தெரியாது பாருங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. தேவ ஆவியானவனாலே அளவில்லாமல் நிறையங்க. உங்களோட வாழ்க்கை நிறையட்டுக்கும், உள்ளான வாழ்வு நிறையட்டுக்கும், வழியான வாழ்வு நிறையட்டுக்கும். நிறைய 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 உனக்குள்ள இருக்கிற தகாத சுபாவங்கள் அகண்டு கொண்டே போகும் ஐயா, அகண்டு கொண்டே போகும். இத்தனை வருஷ காலமாக உனக்குள்ள இருக்கிற நல்லொரு சுபாவத்தை எனக்கு சொல்லு. மனிதர்கள் நல்ல சுபாவத்தை விரும்புவார்களா, இல்லாவிட்டா கெட்ட சுபாவத்தை விரும்புவார்களா? உன் வாழ்க்கையில என்ன பிரயோசனம்? தேவனே என்னை நிறையுங்கப்பா, என்னை நிறையுங்க ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா.